அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையில் இருந்து முழங்கும் தமிழோசை. ஏப்ரல் மாதம் 18 வெள்ளிக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் எல் ஆர் ஜெகதீசன். இன்றைய தமிழோசையில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தி அரங்கத்தில். இலங்கையின் கிழக்கே ஒலுவில் பகுதியில் அமைந்திருக்கும் கடற்படை முகாமை அங்கிருந்து மாற்றும்படி முஸ்லீம்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தியிருப்பது குறித்த செய்திகள். தென்னிலங்கையின் ஹம்பாந்தோட்டை பகுதியை பார்வையிட சென்ற ஐக்கிய தேசிய கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களை ஹம்பாந்தோட்டை மாநகர மேயர் தாக்க முயன்றதாக அந்த கட்சி குற்றம் சுமத்தியிருப்பது குறித்த செவ்வி.
விளையாட்டு துப்பாக்கி எடுத்துச் செல்லும் ஒரு மேயரை நாங்கள் முதன்முறையாக இப்போதுதான் காண்கின்றோம் என்று கூற வேண்டும். மத்தளை விமான நிலையத்திலே பிரச்சனைப்படுத்திய அதே நபர்கள் சம்பந்தப்பட்ட துறைமுகத்திற்கும் வந்திருந்தார்கள்.
தமிழ்நாட்டின் கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதி நிலவரம் குறித்த பெட்டகம்.
மீனவர்களுக்கு தனி அமைச்சகம் கிடையாது, அதனால எங்களுடைய குரலை மத்தியில ஒலிக்கிறதுக்கு ஆள் இல்லை.
மீனவர்கள் வந்து தாக்கப்படுற ஒரு விஷயம் இருக்கு. எங்களுக்கு வந்து பாதுகாப்பான ஒரு தொழிலுக்கு வேண்டிய இதை வந்து எந்த கவர்மெண்ட் பண்றாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எங்க மக்களுக்கு வந்து ஆதரவு இருக்கும்.
மற்றும் பன்னாட்டு கண்ணோட்டம் ஆகியவற்றை கேட்கலாம்.
பிபிசி தமிழோசையின் செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் விமல் சொக்கநாதன் மற்றும் ஜெயபிரகாஷ் நல்லுசாமி.
உக்ரைனின் கிழக்கு வட்டாரத்தில் சட்டவிரோத ஆக்கிரமிப்புகளை ரஷ்ய ஆதரவாளர்கள் கைவிட்டுவிட வேண்டும் என்று அனைத்துலக உடன்படிக்கை ஏற்படுத்தப்பட்டும் கூட கீவின் தற்போதைய இடைக்கால அதிகாரிகள் ராஜினாமா செய்தால் மட்டும்தான் தாங்கள் கட்டணங்களை கைவிட்டு வெளியேறுவார்கள் என்று ரஷ்ய ஆதரவு கண்டனக்காரர்கள் நிபந்தனையிட்டிருக்கிறார்கள். இடைக்கால அரசாங்கமும் அதிபரும் சட்டவிரோத சதி புரட்சி ஒன்று மூலம் பதவிக்கு வந்தவர்கள், எனவே அவர்கள் முதலில் பதவிகளை துறந்து வெளியேறட்டும் என்று கண்டர் தலைவர்கள் டொனஸ்க் நகரில் அறிவித்திருக்கிறார்கள். கிழக்கு உக்ரைனில் வேறு 8 நகரங்களிலும் ரஷ்ய ஆதரவாளர்கள் கட்டடங்களை ஆக்கிரமித்திருக்கிறார்கள். இந்த விவகாரம் பற்றி அமெரிக்க ராஜாங்க அமைச்சர் ஜோன் கெரியோடு தான் பேசியிருப்பதாக பிரிட்டிஷ் வெளியுறவு அமைச்சர் வில்லியம் ஹேக் அறிவித்திருக்கிறார்.
270 பேர் காணாமல் போயிருக்கின்ற மூழ்கிய கப்பலின் கேப்டன் மற்றும் 2 பணியாளர்கள் மீதும் தென்கொரிய அரசு வழக்கறிஞர்கள் பிடியாணை கோரி விண்ணப்பித்திருக்கிறார்கள். மூழ்கிய கப்பலுக்குள் நுழைய முயற்சிக்கும் சுழியோடிகள் சரக்கு தளத்திற்கு செல்ல முடிந்திருக்கிறது. எனினும் நீர் கலங்கியிருக்கின்ற தெளிவு குறைவு காரணமாக உள்ளே மேலும் செல்ல முடியாமல் அவர்கள் தடுமாறுகின்றனர். 28 பேர் உயிரிழந்து விட்டதாக உறுதியாகியுள்ளது. காணாமல் போயுள்ள பல சிறார்கள் படித்து வந்த பள்ளிக்கூடத்தின் துணை தலைமை ஆசிரியர் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். தற்கொலை குறிப்பொன்றையும் அவர் விட்டுச் சென்றுள்ளதாக போலீசார் கூறுகின்றனர்.
எவரெஸ்ட் மலைப்பகுதியில் ஏற்பட்ட பனிப்பாறை சரிவு ஒன்றில் ஷேப்பாக்கள் எனப்படும் உள்ளூர் வழிகாட்டிகள் குறைந்தது 12 பேராவது கொல்லப்பட்டதை தொடர்ந்து எஞ்சியோரை தேடும் பணிகளை நேபாளத்து அதிகாரிகள் இன்றிரவு இடைநிறுத்தியிருக்கிறார்கள். எஞ்சிய 4 தேடும் முயற்சிகள் நாளை சனிக்கிழமை காலையில் மீண்டும் தொடரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உலகிலேயே மிக உயரமான மலை உச்சி என்று கருதப்படும் எவரெஸ்ட் சிகரத்தின் மீது ஏறும் தற்கால முயற்சிகளில் இதுவே மிகவும் கோரமான தனி விபத்து என்று கருதப்படுகிறது. தரைமட்டத்து முகாமிலிருந்து சில 100 மீட்டர் உயரத்தில் உள்ள மிக ஆபத்தான பாப்கார்ன் பனிகள் எனப்படும் கும்பு பனிவீழ்ச்சி பகுதியில் இந்த பனிப்பாறை சரிவு இடம்பெற்றிருக்கிறது.
தெற்கு சூடானில் போர் நகரில் ஆயிரக்கணக்கான பொதுமக்களுக்கு அடைக்கலம் கொடுத்திருந்த ஐநா முகாம் மீது நடத்தப்பட்டுள்ள தாக்குதலில் 48 பேர் கொல்லப்பட்டிருப்பதாக அங்குள்ள ஐநா அலுவலகம் கூறுகிறது. இந்த சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் தொடங்கப்படும் என்று நாட்டின் வெளியுறவு அமைச்சர் பர்னாபா பெஞ்சமின் கூறினார்.
We would like to assure our international partners, including regional partners, that the government of the Republic of South Sudan...
நேற்று வியாழக்கிழமை எந்தவிதமான ஆத்திரமூட்டும் நிகழ்வுகளும் நடக்காமல் சுமார் 300 பேர் வரையான ஆயுதம் தெரித்த சிவிலியன்கள் முகாமுக்குள் பலவந்தமாக நுழைய முற்பட்டு முகாமுக்குள் இருந்தவர்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக ஐநா கூறியது. ஐநா அமைதி காக்கும் படையினரும் திருப்பிச் சுட்டுள்ளனர். காயப்பட்டு உயிரிழந்தவர்களில் சிறார்களும் உள்ளதாக கூறியிருக்கின்ற யூனிசெஃப் நிறுவனம் மோதல்களுடன் சம்பந்தப்பட்ட 2 தரப்பினரும் சிறார்களை போராளிகளாக சேர்த்து வருவதாக தெரிகிறது என்றும் கூறியிருக்கிறார்.
நைஜீரியாவின் வடபகுதியில் கடத்தப்பட்டுள்ள பள்ளி மாணவியரை கண்டுபிடிக்கும் முகமாக பாதுகாப்பு படையினரும் கண்காணிப்பு குழுக்களும் குடும்பத்தினரும் தேடுதல் நடவடிக்கைகளை தொடர்ந்து நடத்தி வருகிறார்கள். போக்கோஹாராம் என்ற இஸ்லாமிய தீவிரவாத அமைப்பே கடந்த திங்கட்கிழமை இந்த மாணவியரை கடத்தியதாக நம்பப்படுகிறது. எத்தனை மாணவியர் கடத்தப்பட்டார்கள் என்பது பற்றி தெளிவான தகவல்கள் இன்னும் இல்லை.
பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்தில் பெண்களுக்கான மதப்பள்ளி ஒன்று தனது நூலகத்திற்கு அல் கைதா அமைப்பின் முன்னாள் தலைவர் ஒசாமா பின் லாடனின் பெயரை வைத்திருக்கிறது. 2011 அமெரிக்க அதிரடி பணியினரால் கொல்லப்பட்ட ஒசாமா பின் லாடனை இஸ்லாத்துக்காக உயிர்த்தியாகம் செய்தவர் என்று இந்த பள்ளிக்கூடம் சார்பாக பேச வல்லவர் வர்ணித்திருக்கிறார். இந்த பள்ளியை நடத்துபவர் கடும்போக்கு மதப்போதகரான மௌலானா அப்துல் அஜீஸ். இஸ்லாமாபாத்தின் சிவப்பு பள்ளிவாசல் தொழுகையை நடத்தி வரும் இமாம்களில் ஒருவராகவும் இருக்கிறார். 2007 கடும்போக்கு இஸ்லாமியவாதிகளுக்கும் இராணுவத்தினருக்கும் இடையில் நடந்த சண்டைகள் இந்த இடத்தில் தான் நடந்தமை குறிப்பிடத்தக்கது.
செய்தி அரங்கத்தில் முதலில் சர்வதேச செய்தி குறிப்பு. தென்கொரியாவில் நேற்று முன்தினம் புதன்கிழமையன்று 475 பேருடன் கடலில் மூழ்கிய கப்பலின் தலைமை மாலுமியை கைது செய்வதற்கான பிடியாணை நீதிமன்றத்தில் கோரப்பட்டிருப்பது பற்றிய செய்தியை ஏற்கனவே செய்தி அறிக்கையில் கேட்டோம். காணாமல் போயுள்ளவர்களை மீட்க நடந்து வரும் முயற்சிகள் குறித்த மேலதிக பிபிசி செய்திகளை தமிழில் தருகிறார் சாதாத்.
மூழ்கிய கப்பலின் தலைமை மாலுமியை கைது செய்வதற்கான பிடியாணை ஒன்றை பிறப்பிக்குமாறு சட்ட நடவடிக்கை அதிகாரிகள் நீதிமன்றம் ஒன்றிடம் கோரியிருப்பதாக அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். சம்பவம் நடந்த இடத்தில் கப்பலின் கேப்டன் தலைமையில் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கவில்லை, மாறாக இளநிலை அதிகாரி ஒருவர்தான் நடவடிக்கைகளை எடுத்திருந்தார் என முன்னதாக தெரிய வந்திருக்கிறது. விசாரணைகளை மேற்கொண்டு வரும் நிபுணர் குழுவைச் சேர்ந்தவர் பாக் ஜே யோக்.
இசையா தேசி அனுசமிக்கா ஜொத்தாஷிலே ஜொத்தாஷில் பரோ கீசு ஜீஹானன் வீச்சை இசுத்தங்கன் அணிகோ.
கப்பலை இயக்குவதற்கான அறையில்தான் கேப்டன் இருந்தார் என்றாலும் சம்பவம் நடந்த நேரத்தில் கப்பலை இயக்குகின்ற நிலையில் அவர் இருந்திருக்கவில்லை. அவருடைய கட்டுப்பாட்டிற்கேற்ப அந்த நேரத்தில் கப்பல் இயக்கப்பட்டிருக்கவில்லை. இயக்க அறையின் பின்னாலே அவர் இருந்திருக்கிறார். கட்டுப்பாட்டு வரிசையில் மூன்றாவது நிலையில் இருக்கின்ற ஒரு அதிகாரி தான் அந்த நேரம் கப்பலை இயக்கியிருக்கிறார் என்று தெரிய வருகிறது என்றார் பாக் ஜே யோக். கப்பல் அதிகாரிகள் வேறு இரண்டு பேர் மீதும் நீதிமன்றத்திடமிருந்து பிடியாணைகள் கோரப்பட்டிருக்கின்றன. இதனிடையே கடலில் மூழ்கி தேடும் மீட்புக் குழுவினர் முதல் தடவையாக கப்பலுக்குள் நுழைந்து தேட முடிந்திருக்கிறது. கப்பலின் கட்டுப்பாட்டு அறை மற்றும் உணவு விடுதி ஆகிய இடங்களில் அவர்கள் தேடி பார்த்திருக்கிறார்கள். ஆனால் அங்கு உயிர் தப்பியவர்கள் எவரையும் அவர்களால் காண முடிந்திருக்கவில்லை. வேறு சில மூழ்கி தேடும் மீட்புக் குழுவினர் பின்னர் இந்த கப்பலின் சரக்கு தளத்தில் நுழைந்திருந்தனர். அது பற்றி விவரம் தந்தார் தென்கொரிய கடலோர காவல்படை அதிகாரி கோ மியுங் சுக்.
15시 26분경 두 명이 재입수하여 2층 화물칸 출입을 개방하여.
மூழ்கி தேடுவோர் ரெண்டு பேர் சரக்கு அறையின் கதவை திறந்து உள்ளே நுழைந்தனர். ஆனால் அதை தாண்டி அவர்களால் செல்ல முடியாத அளவுக்கு அந்த இடத்தில் தடங்கல்கள் இருந்தன. மேலும் கப்பலின் வெள்ளைச்சுவர்களையே கையால் தொட்டு பார்த்தால்தான் விளங்குகிறது என்ற அளவுக்கு நீர் கலங்கலாகிவிட்டிருந்ததாக அவர்கள் தெரிவித்தனர் என்றார் அந்த அதிகாரி. 29 பேர் இறந்திருப்பது இதுவரை உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. சுமார் 270 பேரின் கதி என்ன ஆனது என்று இன்னும் தெரிய வராமலேயே இருக்கிறது. இவர்களில் பெரும்பான்மையானோர் பள்ளிக்கூட மாணவர்கள். இந்நிலையில் கப்பலில் இருந்து மீட்கப்பட்டவர்களில் ஒருவரான கோ கியூங் ஜின் என்பவர் கப்பல் சாய்ந்த நேரத்தில் அது மூழ்காது என பயணிகளிடம் அறிவிக்கப்பட்டிருந்ததாக கூறினார்.
கிறிஸ்து கட்டி தாங்கினா ஜும் இருக்கி பேக்கி அந்த போதுமே சமையன் அந்த சிம்மராஜி அனுப்புறாக இருந்தே
கப்பல் திடீரென ஒரு பக்கமாக சாய்ந்து விட்டது. ஆனாலும் கப்பல் மூழ்காது என எங்களிடம் அவர்கள் சொன்னார்கள். இப்படி ஒரு விஷயத்தை இதற்கு முன் அனுபவித்ததில்லை என்பதால் நான் மிகவும் பயந்து போய் கவலைப்பட்டேன். என்னை சுற்றி இருந்த பயணிகளிடம் உயிர்காப்பு மிதவை உடைகளை அணிந்து கொள்ளச் சொல்லி நான் கேட்டுக்கொண்டேன் என்றார் மீட்கப்பட்ட அந்த பயணி. மூழ்கி கிடக்கும் இந்த கப்பலுக்குள் பிராணவாயுவை அனுப்ப மீட்பு குழுக்கள் முயன்று வருகின்றனர். யாரேனும் உயிரோடு இருந்தால் அவர்கள் சுவாசிக்க காற்று வேண்டும் என்பது இந்த நடவடிக்கையின் நோக்கம். இதனிடையே மூழ்கிய இந்த கப்பலிலிருந்து உயிரோடு காப்பாற்றப்பட்டிருந்த பள்ளிக்கூடத்தின் துணை தலைமை ஆசிரியர் தூக்கில் தொங்கியபடி காணப்பட்டிருக்கிறார். இவர் தற்கொலை செய்து கொண்டிருக்கலாம் என உள்ளூர் ஊடகங்கள் தெரிவிக்கின்றன.
செய்திகளை தந்தவர் சாதாத். அடுத்து இலங்கை கண்ணோட்டம். இலங்கையின் கிழக்கே அம்பாறை மாவட்டம் உருவில் பிரதேச முஸ்லிம்கள் தமது பகுதியில் பாடசாலை கட்டிடம் ஒன்றில் அமைந்திருக்கும் கடற்படை முகாமை அங்கிருந்து அகற்ற வேண்டும் என்று கூறி நேற்று வியாழனன்று இரவு கடற்படையினருக்கு எதிராக வீதியில் இறங்கி ஆர்ப்பாட்டம் ஒன்றை நடத்தியிருக்கிறார்கள். இதுகுறித்த மேலதிக விவரங்களை தருகிறார் மட்டக்களப்பு செய்தியாளர் உதயகுமார்.
அம்பாறை மாவட்டம் ஒளிவில் பிரதேச முஸ்லிம்கள் நேற்று வியாழக்கிழமை இரவு கடற்படையினருக்கு எதிராக வீதியிலிறங்கி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது தமது பகுதியிலுள்ள கடற்படை முகாம் அகற்றப்பட வேண்டும் என்ற கோரிக்கையும் அவர்களால் முன்வைக்கப்பட்டது. நேற்றிரவு அந்த பகுதியில் இடம்பெற்ற சம்பவம் ஒன்றின் எதிரொலியாக கடற்படையினருக்கும் பொதுமக்களுக்கும் இடையில் முறுகல் நிலை காணப்பட்டதாக கூறப்படுகின்றது. சம்பவம் அறிந்து அங்கு வருகை தந்த காவல்துறையினரால் நிலைமை கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டுவரப்பட்டதாக பிரதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன. சம்பவம் அறிந்து அங்கு சென்றிருந்த அட்டாளச்சேனை பிரதேச உள்ளூராட்சி சபையின் தலைவரான எம் ஏ அன்சில் அவர்களை தொடர்பு கொண்டு இது பற்றி கேட்டேன்.
நேற்று ஒலிவில் பிரதேசத்தில் இருக்கின்ற கடற்படை முகாமினுடைய இருக்கின்ற ஒரு சிப்பாய் ஒருவர் இரவு 10:30 அளவில் அண்மையில் இருக்கின்ற ஒரு வீட்டினுள்ளே அத்துமீறி நுழைந்து பெண்களுடன் தகாத முறையிலே நடக்க முயற்சித்ததாக அந்த பிரதேச மக்கள் அந்த கடற்படை சிப்பாயை பிடித்து வந்த போது கடற்படை தளத்தில் இருக்க அந்த முகாமில் இருக்கின்ற கடற்படை உத்தியோகத்தில் வந்தவரை மீட்டுச் சென்றதாக அந்த மக்கள் அதற்கு எதிராக பொதுமக்கள் எல்லோருமாக வீதியிலே இறங்கி அவர்கள் டயர்களை எரித்து அந்த கடற்படை முகாமை அந்த இடத்தில் இருந்து அகற்ற வேண்டும் என்று கோஷமிட்டு ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருந்தார்கள். 10:30 சுமார் அதிகாலை 3 வரை இந்த பதட்டமான நிலைமை அங்கு காணப்பட்டது. அங்கு வந்த போலீசார் இறுதியாக அங்கு இடம்பெற்ற ஒரு கலந்தாலோசனையின் பின்பு அதன் அந்த கடற்படை சிப்பாயை கைது செய்து மேலதிக சட்ட நடவடிக்கையாக அவரை அழைத்துச் சென்றார்கள்
என்று தெரிவித்த அவர், அந்த இடத்தில் கடற்படை முகாம் அமைந்திருப்பதால் இரவு நேரங்களில் பெண்கள் வெளியே நடமாட அஞ்சுவதாகவும் கூறுகின்றார்.
பக்கத்திலே ஒரு துறைமுகம் இருக்கிறது, துறைமுகத்துக்குள்ளே தேவையான அளவு இடம் இருக்கிறது. அப்படி இருக்கத்தக்கதாக இந்த கடற்படை முகாம் பொதுமக்கள் சேர்ந்து வாழ்கின்ற பிரதேசத்தை அண்டி அது இருப்பதனால் இவ்வாறான சம்பவங்கள் தொடர்ந்துச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருப்பதனால் அண்மையில் இருக்கின்ற வீடுகளில் இருக்கின்ற பெண்கள் சுதந்திரமாக இரவு ஒளியிலே வீட்டிலிருந்து வெளியேற முடியாது என்கின்ற அச்சமான ஒரு சூழ்நிலை காணப்படுவதாக அவர்கள் என்னிடம் தெரிவித்தார். மக்களுடைய அந்த கூட்டிலே இருக்கின்ற நியாயம் என்னவென்றால் இவ்வாறான சம்பவம் இது 4வது தடவையாக அந்த பிரதேசத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நிரந்தரமான தீர்வு இந்த பிரச்சனைக்கு காண முடியுமா இருந்தால் பொதுமக்கள் அண்டி வாழ்கின்ற பிரதேசங்களில் இருக்கின்ற அந்த கடற்படை முகாமை பொதுமக்களோடு தொடர்பில்லாத ஒரு துறைமுக பிரதேசத்துக்குள்ளே அதை மாற்றுவதனூடாக இதற்கு சரியான தீர்வினை காணலாம் என்று எல்லோருமாக அபிப்பிராயப்படுகிறார்கள்
என்றும் குறிப்பிட்டார் அட்டாளச்சேனை பிரதேச உள்ளூராட்சி சபையின் தலைவர் எம் ஏ அன்சில். இதேவேளை சம்பவம் தொடர்பில் சந்தேகத்தின் பேரில் கடற்படை வீரர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை கூறுகின்றது. குறித்த சம்பவம் தொடர்பில் கடற்படையின் பேச்சாளரான கமாண்டோர் கோசல வர்ணகுல சூரியவை தொடர்பு கொண்டு கேட்டபோது காவல்துறை விசாரணைகள் நடைபெற்று வருவதால் தற்போதைக்கு எதுவும் கூற முடியாது என்று அவர் தனது பதிலில் குறிப்பிட்டார்.
மட்டக்களப்பு செய்தியாளர் உதயகுமார். தென்னிலங்கையில் மத்தள சர்வதேச விமான நிலையம் மற்றும் ஹம்பாந்தோட்டை துறைமுகம் ஆகியவற்றை நேற்று வியாழக்கிழமை பார்வையிடச் சென்ற ஐக்கிய தேசிய கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் 5 இடையூறு விளைவித்த கும்பல் ஒன்று அவர்களை தாக்க முயன்றதாக காவல்துறை தலைமையகத்திடம் முறைப்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. தம்மை தாக்க வந்த குழுவினருக்கு ஹம்பாந்தோட்டை மாநகர மேயரே தலைமையேற்றிருந்ததாக ஐக்கிய தேசிய கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குற்றம் சுமத்தியிருக்கிறார்கள். இதுபற்றி ஐக்கிய தேசிய கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆர் யோகராஜனிடம் கேட்டார் ஜெயபிரகாஷ் நல்லசாமி.
என்பவர் வந்தார், அவர் அந்த கூட்டத்துக்கு தலைமை தாங்கியதாக எங்களுக்கு விளங்கியது. நாங்கள் அந்த கட்டிடத்தை விட்டு வெளியிலே வந்து பஸ்ஸில் ஏற செல்லும் போது எங்கள் மீது முட்டைகளும் தக்காளிகளும் வீசப்பட்டன. மிகவும் கஷ்டத்தோடு நாங்கள் எப்படியோ பஸ்ஸிலே ஏறிக்கொண்டோம். பஸ்ஸை ஏறி நாங்களும் ஊடகவியலாளர்களும் அதை விட்டு வெளியே வரும்போது பஸ்ஸுக்கு கற்கள் வீசி சேதம் அடைய செய்தார்கள். அந்த வேளையில் பஸ்ஸை தொடர்ந்து அந்த மம்பத்தட நகரசபையின் தலைவர் ஓடி வந்து கொண்டிருந்தார். அவர் கையிலே ஒரு ரிவால்வர் ஒன்று இருப்பதை எங்களால் காணக்கூடியதாக இருந்தது. எங்கள் பஸ் மிக வேகமாக அந்த இடத்தை விட்டு நீங்கியது. பஸ்ஸின் கண்ணாடிகள் உடைக்கப்பட்ட பாதிப்பு இருந்தது. அத்தோடு எங்களோடு வந்த ஊடகவியலாளர்களுடைய கேமராக்களும் பாதிப்புக்கு உள்ளானன.
நகர மேயர் சொல்வதன்படி ஐக்கிய தேசிய கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களை பாதுகாப்பதற்காகத்தான் அங்கு வந்ததாகவும் தனது கையிலே ஒரு விளையாட்டு துப்பாக்கி தான் இருந்ததாகவும் அவர் இப்போது கூறியிருக்கிறார்.
விளையாட்டு துப்பாக்கி எடுத்து செல்லும் ஒரு மேயரை நாங்கள் முதன்முறையாக இப்போதுதான் காண்கின்றோம் என்று கூற வேண்டும். இவர் எங்களை மத்தளை விமான நிலையத்திலே பிரச்சனைப்படுத்திய அதே நபர்கள் மீண்டும் இந்த சம்பந்தப்பட்ட துறைமுகத்திற்கும் வந்திருந்தார்கள். அவர்கள் மத்தளை விமான நிலையத்திலிருந்து எராஜ் என்று பெயர் கூறி டெலிபோனிலே பேசுவதை நாங்கள் கேட்டோம். அதே எராஜ் இங்கே வந்து அவர்களுக்கு தலைமை தாங்கி நின்றார் என்பது வெட்ட வெளிச்சமான விடயம். தற்போது அவர் கையிலே துப்பாக்கி இருந்ததை மறைப்பதற்கும் ஒரு நபர் போலீஸ் உத்தியோகத்தர்கள் ASP ஒருவரும் HQI-யும் இன்னும் 15 போலீஸ் அதிகாரிகளும் அந்த ஏர்போர்ட் வாசலில் நின்றார்கள். அவர்கள் கைப்பற்றி பார்த்து கொண்டிருக்கும் போதுதான் இதெல்லாம் நடைபெற்றன. அவர்கள் முன்னே ஒரு ஆயுதத்தை பாவிக்கும் ஒருவர் நபர் இருப்பாரானால் அவர்கள் உடனடியாக அவர்கள் கைது செய்திருக்க வேண்டும். இன்றும் கூட அவருக்கு அவரை ஆயுதங்கள் சட்டங்களின் கீழ் கைது செய்து ரிமாண்டில் வைத்தால் அவருக்கு அந்த வழக்கு முடியும் வரை வெளியிலே வருவதற்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் இதுவரையும் எந்த விதமான நடவடிக்கை எடுக்கப்படவில்லை.
மத்தல விமான நிலையம், அம்பாந்தோட்டை துறைமுகம், இந்த இரண்டு பகுதிகளையும் எதற்காக பார்ப்பதற்கு அவசரமாக ஐக்கிய தேசிய கட்சி சென்றது? அதன் பின்னணியில் என்ன காரணம் இருக்கிறது?
இது விடயமாக நாங்கள் பல கேள்விகளை பாராளுமன்றத்திலே முன்வைக்கும் போது அதற்கு சரியான பதில் கிடைக்கவில்லை. நேரிலே சென்று வந்து பாருங்கள் என்று கூறியதால் நேரிலே சென்று பார்த்து அதை ஆய்வு ஒன்று செய்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட் நல்ல ஒரு முதலீடா இல்லையா என்பதை நாம் அறிய வேண்டும் என்று நினைத்திருந்தோம். தற்போது இலங்கையில் விடுமுறை நிலையாக இருப்பதால் இவ்வேளையிலே இந்த காரியத்தை செய்வது எல்லோருக்கும் வசதியாக இருக்கும் என்ற காரணத்தினால் இந்த நேரத்தில் சென்று வந்தோம்.
உங்களுடைய கட்சி இப்பொழுது என்ன கண்டறிந்திருக்கிறது இந்த பயணத்தின் பின்னர்?
நாங்கள் கண்டறிந்த விடயங்கள் அடிப்படையில் பொதுவாக கூறுவோமானால் நல்ல முதலீடுகள் அல்ல என்றே கூற வேண்டும்.
ஐக்கிய தேசிய கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆர் யோகராஜனின் விரிவான செவ்வியை நேயர்கள் பிபிசி தமிழோசையின் இணையதளத்தில் கேட்கலாம். அதே சமயம் ஐக்கிய தேசிய கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களை காப்பாற்றுவதற்காகவே தான் அங்கு போனதாக கூறும் அம்பாந்தோட்டை மாநகர மேயர் தனது கையில் விளையாட்டு துப்பாக்கியே இருந்ததாகவும் பிபிசியிடம் தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்த மேலதிக விவரங்களுடன் ஜெயபிரகாஷ் நல்லசாமி.
நம்மந்தர் வராய பிரதேசம் மாநகரசபா சீமாட அதார பிரதேசம் மம் பஹதில பிரதேசம் மமகியே துந்தனை கேக்க
ஹம்பாந்தோட்டை துறைமுகமும் ஹம்பாந்தோட்டை மாநகரசபை எல்லைக்குள் தான் இருக்கிறது. ஆனால் என் மீது சுமத்தப்படுகின்ற குற்றச்சாட்டுகளை நான் நிராகரிக்கிறேன். நான் அங்கு மூன்று பேருடன் தான் போனேன். என்னுடன் வந்த நபர்கள் தான் அங்கு மோதலை தடுக்க முன் வந்தார்கள். அங்கு எதிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தவர்கள் ஒன்றும் வன்முறை கும்பல் கிடையாது. இந்த துறைமுக பகுதியிலும் விமான நிலையத்திலும் நடந்திருக்கின்ற பாரிய அபிவிருத்தி வேலை திட்டங்களில் தொழில் புரிபவர்களும் கிராம மக்களும் தான் அங்கு இருந்தார்கள். அவர்கள்தான் எதிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தார்கள் என்றார் ஹம்பாந்தோட்டை மாநகர சபை மேயர் இராஜ் ரவீந்திர பெர்னாண்டோ. அப்படியென்றால் நீங்கள் எதற்கு கைத்துப்பாக்கியை வைத்துக் கொண்டிருந்தீர்கள் என்று பிபிசி அவரிடம் கேள்வி எழுப்பியது. எனக்கு நேர்ந்த கதையை பாருங்கள். நான் கும்பிட போன கோயிலே எனது தலையில் விழுந்தது போன்றதுதான் இது. நான் உண்மையில் அவர்களை காப்பாற்றத்தான் அங்கு போனேன். ஆனால் நான் ஏதோ கைத்துப்பாக்கி ஒன்றை எடுத்துக்கொண்டு வெடிவைக்க போனதாக கூறுகிறார்கள். எனது கையில் இருந்தது வெறும் விளையாட்டு துப்பாக்கி தான். நான் அதனை ஒப்படைக்கிறேன். அங்கிருந்து ஒருவரின் இடுப்பில் விளையாட்டு பிளாஸ்டிக் துப்பாக்கி ஒன்று இருந்தது. அதனை பிடுங்கிக் கொண்டுதான் எனது கையில் நான் வைத்திருந்தேன். அங்கிருந்து அந்த எதிர்ப்பு கூட்டத்தை அச்சுறுத்துவதற்காகத்தான் நான் அதனையும் கொண்டு சென்றேன். தவிர எனது கையில் கைத்துப்பாக்கி எதுவும் இருக்கவில்லை என்றார் இராஜ் பெர்னாண்டோ. காவல்துறை கைகட்டி வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்ததாகவும் ஐக்கிய தேசிய கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூறுகிறார்களே என்று கேட்டபோது நான் அதனை முற்றாக நிராகரிக்கிறேன். போலீசார் முழுமையான பாதுகாப்பை அளித்தார்கள். போலீஸ் அதிகாரிகள் மற்றும் எனது தலையீட்டின் மூலம்தான் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பஸ்ஸில் ஏற்றப்பட்டு பாதுகாப்பாக அனுப்பி வைக்கப்பட்டார்கள் என்று பதிலளித்தார் ஹம்பாந்தோட்டை மாநகர சபை மேயர் இராஜ் ரவீந்திர பெர்னாண்டோ.
செய்திகளை தந்தவர் ஜெயபிரகாஷ் நல்லசாமி. அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
தமிழோசை நிகழ்ச்சி குறித்த கருத்துக்களை தபால் மூலம் அனுப்ப விரும்பும் இலங்கை நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்ற முகவரிக்கும், இந்திய நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 6222 கிரீம் சாலை சென்னை 600006 என்ற முகவரிக்கும் உள்ளூர் அஞ்சலிலேயே அனுப்பலாம். இது தவிர எமது இணையதளமான bbctamil.com மூலமும் Facebook மற்றும் Twitter மூலமும் நேயர்கள் தங்கள் கருத்துக்களை அனுப்பலாம்.
செய்தியரங்கத்தில் அடுத்து இந்திய செய்திகள். இந்திய முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் ஆயுள் சிறை தண்டனை வழங்கப்பட்டிருக்கும் 7 குற்றவாளிகளை தமிழக அரசு விடுதலை செய்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மத்திய அரசு தொடுத்த மனுக்கள் தொடர்பிலான தீர்ப்பு வரும் ஏப்ரல் மாதம் 25 தேதிக்குள், அதாவது அடுத்த வாரத்திற்குள் வழங்கப்படும் என்று இந்திய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சதாசிவம் தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்த செய்திகளை தருகிறார் டெல்லியில் இருக்கும் செய்தியாளர் சங்கீதா ராஜன்.
கோவையில் நடைபெற்ற மேற்கு மண்டல நீதிபதிகள் மாநாட்டில் பங்கேற்று உரையாற்றிய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ப. சதாசிவம் அங்கு செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு முதலில் மரண தண்டனை விதிக்கப்பட்டு பிறகு ஆயுள் தண்டனையாக குறைக்கப்பட்டு தற்போது சிறையில் இருப்பவர்களை தமிழக அரசு விடுதலை செய்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மத்திய அரசு தொடுத்த மனுக்கள் தொடர்பான உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு குறித்து கேட்கப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த அவர்,
இந்த கேள்விக்கு வந்து இன்னும் ஒரு வாரம் இருந்தீங்கன்னா உங்களுக்கே விடை கிடைக்கும். ஏன்னா கோர்ட்ல நீதிமன்றத்தில் அது பெட்டிஷன் ஃபைல் ஆகி பெண்டிங்கில் இருக்குது. நாங்கள் ஆர்கியூமெண்ட்டும் கேட்டுட்டோம், தீர்ப்பு கொடுக்கணும். 25ஆம் தேதி எனக்கு கடைசி நாள், அதுக்குள்ளே தீர்ப்பு கொடுக்கணும்
என்றார் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பா. சதாசிவம். தலைமை நீதிபதி பா. சதாசிவத்தின் பதவிக்காலம் அடுத்த வாரம் ஏப்ரல் 26ஆம் தேதியுடன் முடிவடைவதால் அதையடுத்து 27ஆம் தேதி அன்று நீதிபதி ஆர். எம். லோத்தா இந்திய உச்சநீதிமன்றத்தின் புதிய தலைமை நீதிபதியாக பதவியேற்கிறார்.
டெல்லி செய்தியாளர் சங்கீதா ராஜன். அடுத்து தமிழ்நாட்டின் தென்கோடியில் இருக்கும் கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதியின் நிலவரம் குறித்த பெட்டகம் தயாரித்து வழங்குகிறார் அங்கு சென்றிருக்கும் செய்தியாளர் முரளிதரன்.
கன்னியாகுமரி தமிழகத்தின் கடைக்கோடி தொகுதி. தமிழகத்தின் பல தொகுதிகளில் 5 முனை போட்டி நிலவுகிறது என்றால் இங்கு ஆம் ஆத்மி கட்சியின் சார்பில் களமிறங்கி இருக்கும் அணுசக்திக்கு எதிரான மக்கள் இயக்கத்தின் உதயகுமார் 6 முனை போட்டியை ஏற்படுத்தியுள்ளார். முன்பு நாகர்கோயில் என்ற பெயரில் இருந்த இந்த தொகுதி தொகுதி சீரமைப்பிற்கு பிறகு கன்னியாகுமரி என்ற பெயரை பெற்றிருக்கிறது. இந்த தொகுதியில் கன்னியாகுமரி, நாகர்கோவில், குளச்சல், பத்மநாபபுரம், விளவங்கோடு, கிள்ளியூர் ஆகிய 6 சட்டமன்ற தொகுதிகள் இடம்பெற்றுள்ளன. சுமார் 14 லட்சம் வாக்காளர்களை கொண்ட இந்த தொகுதி கடற்கரை, வனப்பகுதி, மலை சார்ந்த இடங்கள், விவசாய நிலங்கள் என பல்வேறு விதமான நிலப்பகுதிகளை கொண்டது. மீன்பிடி தொழிலும் சுற்றுலாவும் இந்த தொகுதியின் வருமானத்தில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. ஆரம்பம் முதலே காங்கிரஸ் தொடர்ந்து வெற்றி பெற்று வரும் இந்த தொகுதியில் 1999 பொன் ராதாகிருஷ்ணன் வெற்றி பெற்று அனைவரையும் கவனிக்க வைத்தார். அதற்கு பிறகு கம்யூனிஸ்ட் கட்சியும் பிறகு திமுகவும் வெற்றி பெற்ற தொகுதி இது. கூடங்குளம் அணுமின் நிலையம் திருநெல்வேலி தொகுதிக்குள் அமைந்திருந்தாலும் அந்த அணு உலைக்கு எதிரான போராட்டத்தின் தாக்கம் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி ஆகிய 3 தொகுதிகளிலும் இருக்கும் என்ற நம்பிக்கையில் இந்த 3 தொகுதிகளிலும் அணு உலைக்கு எதிரான மக்கள் இயக்கத்தினர் களமிறங்கியுள்ளனர். கன்னியாகுமரி தொகுதியில் ஆம் ஆத்மி கட்சியின் சார்பில் களமிறங்கியுள்ளார் அந்த இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளரான சுப உதயகுமாரன். இவர் தவிர பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் பொன் ராதாகிருஷ்ணன், காங்கிரஸ் கட்சியின் சார்பில் எச். வசந்தகுமார், அதிமுக சார்பில் ஜான் தங்கம், திமுக சார்பில் எஃப். எம். ராஜரத்தினம், கம்யூனிஸ்ட் கட்சிகளின் சார்பில் பெல்லார்மின் ஆகியோர் களமிறங்கியுள்ளனர். கிறிஸ்தவர்கள் அதிகம் வசிக்கும் பகுதிகள் என்பதால் அதிமுக, திமுக, கம்யூனிஸ்ட் கட்சிகள் கிறிஸ்தவ வேட்பாளர்களை களமிறக்கியுள்ளனர். தமிழகத்திலேயே காங்கிரசிற்கு வெற்றி வாய்ப்புள்ள தொகுதிகளில் இதுவும் ஒன்று. இதனால் மிக உற்சாகத்துடன் களமிறங்கியுள்ளார் எச். வசந்தகுமார். வேட்புமனு தாக்கல் செய்யும் போது தனக்கு 283 கோடி ரூபாய்க்கு சொத்து இருப்பதாக கணக்கு காண்பித்து தமிழகத்திலேயே பணக்கார வேட்பாளராக அறியப்பட்டவர். காங்கிரஸ் தனித்து நிற்பது, அணு உலைக்கு எதிரான கடற்கரையோர மக்களின் போராட்டம் என எதை பற்றியும் கவலைப்படாமல் தொகுதியை வலம் வருகிறார் வசந்தகுமார். கன்னியாகுமரி தொகுதியை பொறுத்தவரை காங்கிரஸ் தான் வலுவான கட்சி என்பது அவரது வாதம்.
நிச்சயமா வெற்றி பெறுவோம். திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் வாக்கு வங்கியே கிடையாது கன்னியாகுமரியை பொறுத்தவரையில. காங்கிரஸ் தொகுதி இது, திமுக அதிமுக எல்லாம் இங்க ஒண்ணு செல்வாக்கே கிடையாது. ஆட்சியில இருந்தனால அவங்க அப்படி காட்சிக்கு தெரிஞ்சாங்களே தவிர காங்கிரசுக்கு இடம் எந்த கட்சியும் இங்க கிடையாது.
சமீபத்தில் தேர்தல் பிரச்சாரத்திற்காக சோனியா காந்தி வந்து சென்றிருப்பதும் காங்கிரசிற்கு கூடுதல் தம்பை கொடுத்துள்ளது. காங்கிரஸை போலவே மிக உற்சாகமாக இந்த தொகுதியில் தேர்தலை எதிர்கொள்கிறது பாரதிய ஜனதா கட்சி.
தாமரையே தாமரையே பூத்தது தாமரையே, பாரதிய ஜனதா கட்சி சின்னம் தாமரையே.
ஏற்கனவே 99 வெற்றி பெற்ற தொகுதி இந்துக்களின் வாக்குகளை பெரும்பான்மையாக கவரலாம் என்ற நம்பிக்கை ஆகிய காரணங்களால் காங்கிரஸை போலவே விறுவிறுப்பான பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளது பாஜக. சோனியா காந்தி பிரச்சாரத்திற்கு வந்து சென்ற அடுத்த நாளே நரேந்திர மோடி இங்கு வந்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டது அக்கட்சிக்கு மேலும் தெம்பை கொடுத்திருக்கிறது. தற்போது திமுக வசம் இருக்கும் தொகுதியான கன்னியாகுமரியில் அக்கட்சியின் சார்பில் களமிறக்கப்பட்டிருப்பவர் எஃப். எம். ராஜரத்தினம். கூட்டணி ஏதும் இல்லை என்றாலும் எப்போதும் திமுக ஆதரித்த கட்சியே இங்கு வெற்றி பெற்றுள்ளது என்கிறார் ராஜரத்தினம்.
திமுக ஆதரித்தவர்கள் ஜெயித்திருக்கிறார்கள், திமுகவும் ஜெயிச்சிருக்கு. அது மக்கள் தான் தீர்மானிக்கணுமே தவிர பாரம்பரிய அடிப்படையில் ராஜ பாரம்பரியமா அரச பாரம்பரியம் எல்லாம் கிடையாது. மக்கள் ஏழை இந்த மாவட்டத்தில் இருக்கிற மக்கள் யாரை தேர்வு செய்யணுங்கிறது அவங்க தீர்மானிக்கக்கூடிய பிரச்சனை.
அதிமுகவின் சார்பில் ஜான் தங்கம் களமிறக்கப்பட்டுள்ளார். எப்போதும் கூட்டணி கட்சிகளுக்கு விட்டுக் கொடுத்த தொகுதியில் முதன்முறையாக போட்டியிடுகிறது அதிமுக. மின்சார பிரச்சனை போன்ற பிரச்சனைகளில் மக்களுக்கு அதிருப்தி இருந்தாலும் மிக தீவிரமாக பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார் ஜான் தங்கம். சிபிஎம் ஏற்கனவே வெற்றி பெற்ற தொகுதி என்றாலும் கடந்த முறை அக்கட்சியின் வேட்பாளர் டெபாசிட் கூட வாங்கவில்லை. இந்த முறை கூட்டணி ஏதும் இல்லாமல் இந்த பகுதியில் இருக்கும் தொழிலாளர்களை நம்பி களமிறங்கியிருக்கிறார் அக்கட்சியின் வேட்பாளர் வெள்ளார்மீன். மிக எளிய முறையில் மக்களை சந்தித்து வாக்கு கேட்டு வருகிறார் அவர். அணு உலைக்கு எதிரான மக்கள் இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளரான சுப உதயகுமாரன் இந்த தொகுதியில் ஆம் ஆத்மி கட்சியின் சார்பில் போட்டியிடுவதாக அறிவித்த போது அனைவரது புருவங்களும் உயர்ந்தன. கூடங்குளம் அணு உலை திருநெல்வேலி தொகுதிக்குள் வரும் நிலையில் அணு உலையின் அபாயங்கள் குறித்தும் தொகுதியின் பிற பிரச்சனைகள் குறித்தும் பிரச்சாரத்தின் போது மக்களிடம் பேசுகிறார் உதயகுமார்.
நாங்கள் தொகுதியினுடைய எல்லா பகுதிகளுக்கும் போயிட்டு இருக்கிறோம். இந்த பகுதியில் உள்ள விவசாயிகள் நிச்சயமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களிடம் விவசாயிகள் பற்றி பிரச்சனைகள் சொல்றோம். விவசாயிகள் விளைவிக்க பொருட்களுக்கு விலை இல்லை. விவசாயிகள் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய நஷ்டத்தை சந்திச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. தனியார் காடுகள் சட்டம், கஸ்தூரி ரங்கன் குழு அறிக்கை இவை போன்ற விஷயங்களும் விவசாயிகளை பாதிக்குதுங்கிறத எடுத்து சொல்கிறோம். அப்புறம் எல்லா தரப்பு மக்கள்கிட்டையும் அவங்கவங்க பிரச்சனைகளை நாங்கள் எடுத்து சொல்கிறோம். எல்லோருக்குமே கூடங்குளம் அணுமின் நிலைய பிரச்சனையை பற்றியும் சொல்கிறோம். நாங்கள் போராட்டம் தொடங்கும் போது எங்களை மின்சாரத்துக்கு எதிராக பார்த்தவர்கள் இப்போது தான் இந்த பிரச்சனையுடைய முழு வீச்சையும் புரிந்து கொண்டு எங்களுக்கு ஆதரவு தராங்க. எல்லா இடத்துலையும் கூடங்குளத்தை பற்றி நாங்கள் பேசுகிறோம்.
ஆனால் குளச்சல் போன்ற கேரளாவை ஒட்டிய கடற்கரை பகுதிகளிலும் கடற்கரை சாராத பிற பகுதிகளிலும் போராட்டத்தின் தாக்கம் பெரிய அளவில் இல்லாதது உதயகுமாருக்கு ஒரு பாதகமான அம்சம். ஆனால் உதயகுமாரோடு போராடி வரும் மக்களை பொறுத்தவரை குளச்சல் போன்ற பிற பகுதி மக்களும் அணு உலையின் அபாயத்தை புரிந்து கொள்வார்கள், தங்களுக்கு வாக்களிப்பார்கள் என்று நம்புகிறார்கள்.
நினைச்சுக்கிறாங்க. நாங்கள் பேப்பர் இங்கேருந்து நோட்டீஸ் கொண்டு இங்கேருந்து குளச்சல் வர போயிருக்கோம். நோட்டீஸ் கொண்டு எல்லா மக்களும் உங்களுக்கு ஆதரவாக இருக்கும். நமக்கு இது உயிருக்கு ஆபத்தான அணுவிலே கொண்டு வச்சுருக்கேன். அதனால நமக்கு இதுக்கு எல்லோரும் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து போராடிக்கிட்டு இருக்கோம். அதனால் இதுலேயும் நம்ம ஒட்டுமொத்தமாக சேர்ந்து நம்ம இந்த மக்களை மூணு மக்களை நிறுத்தியிருக்கோம். இவங்களுக்கு நம்ம ஆதரவு கொடுக்கணுங்கிற ஒரு எண்ணத்துலே எல்லா மக்களும் இருக்காங்க.
கன்னியாகுமரி தொகுதியின் பொதுமக்களை பொறுத்தவரை அடிப்படை பிரச்சனைகளும் மீன்பிடி தொழில் எதிர்கொள்ளும் சவால்களும் முக்கியமான பிரச்சனைகளாக இருக்கின்றன.
மீனவர்களுக்குன்னு தனி அமைச்சகம் கிடையாது. அதனால் எங்களுடைய குரலை மத்தியில் ஒலிக்கிறதுக்கு ஆள் இல்லை. ஏதோ எங்களை இந்த விவசாயத்தின் கீழே எங்களை விட்டுருக்காங்க. இது தவறு. எங்களுக்கு நீ ஒரு தனி அமைச்சகம் வேணும். எங்களுக்கு மீன்பிடி காலங்களில் வருகிற ஆபத்துகள் இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் தடுக்கிறதுக்கோ அல்லது எடுத்துரைக்கிறதுக்கோ எங்களை காப்பாற்றுறதுக்கோ எந்த விதமான ஒரு அதிநவீன கருவிகளும் ஒன்றும் கிடையாது. ஹெலிகாப்டர் கிடையாது அல்லது ரோந்து படகுகள் கிடையாது.
எங்களுக்கு வந்து பொதுவாக சொல்ல போனோன்னா வந்து விலைவாசி மெயின் காரணம். ரெண்டாவது வந்து எங்கள் கடற்கரை பொறுத்த வரைக்கும் என்னென்னா மீனவர்கள் வந்து மெயினாக வந்து தாக்கப்படுற ஒரு விஷயம் இருக்குது. அது வந்து எங்களுக்கு வந்து பாதுகாப்பான ஒரு தொழிலுக்கு வேண்டிய இதை வந்து எந்த கவர்மெண்ட் பண்ணுறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எங்கள் மக்களுக்கு வந்து ஆதரவு இருக்கும்.
கல்வி அறிவு பெற்றவர்கள் அதிகம் வசிக்கும் கன்னியாகுமரி தொகுதியில் தற்போதைய நிலையில் காங்கிரஸ், பாரதிய ஜனதா கட்சி ஆகிய கட்சிகள் கடுமையான போட்டியில் ஈடுபட்டுள்ளன. அதிமுக, திமுக, கம்யூனிஸ்ட், ஆம் ஆத்மி ஆகிய கட்சிகள் தங்கள் பலத்தை நிரூபித்து காட்டும் முயற்சியில் கடும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளன.
தமிழக செய்தியாளர் முரளிதரன். இலக்கியத்திற்கான நோபல் பரிசு வென்ற கொலம்பிய எழுத்தாளர் கேப்ரியல் கார்சியா மார்க்கெஸ் மெக்சிகோவில் உள்ள தனது வீட்டில் நேற்று வியாழனன்று காலமானார். அவருக்கு வயது 87. மார்க்கெஸின் மறைவையொட்டி கொலம்பியாவில் 3 நாள் தேசிய துக்க தினம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மார்க்கெஸின் இலக்கிய பங்களிப்பு மற்றும் வாழ்க்கையை பற்றிய ஒரு பிபிசியின் சிறிய குறிப்பை தமிழில் வழங்குகிறார் சதாத்.
பெரிதாக நான் எதையும் கண்டுபிடித்து விடவில்லை. மக்கள் என் கற்பனை வளத்தை எப்போதுமே பாராட்டி பேசுகிறார்கள். ஆனால் யதார்த்தத்தை விளங்கிக் கொள்வதில் ரொம்பவும் பின்தங்கியிருப்பதாகவே நான் நினைக்கிறேன். நான் கற்பனையாக எழுதிய எல்லா விஷயங்களும் ஏற்கனவே நிஜ உலகில் இருக்கத்தானே செய்கின்றன. இவ்வாறு தன்னை பற்றி அடக்கத்துடன் பேசுகின்ற கேப்ரியல் கார்சியா மார்க்வேஸ் ஸ்பானிய மொழியில் எழுதிய நாவலாசிரியர்களில் மிகப்பெரிய எழுத்தாளர்களில் ஒருவர் என்று கருதப்படுபவர். 100 ஆண்டுகால தனிமை என்ற புதினத்தால் உலகப்புகழ் பெற்றவர் அவர். 1967 எழுதப்பட்ட இந்த புதினம் உலகெங்கும் 3 கோடி பிரதிகளுக்கும் மேல் விற்று தீர்த்திருக்கிறது. 100க்கும் அதிகமான மொழிகளில் இந்த புதினம் மொழிபெயர்க்கவும் பட்டிருக்கிறது. இந்த புத்தகத்தின் சிறப்பு பற்றி தி நியூயார்க் டைம்ஸ் குறிப்பிடுகையில், பைபிளுடைய ஆதி ஆகமத்துக்கு பிறகு மனிதகுலம் மொத்தமும் படிக்க வேண்டிய ஒரு புத்தகம் என்றால் அது இதுதான் என்று கூறியிருந்தது. 1982 மார்க்கெஸ் இலக்கியத்துக்கான நோபல் பரிசை வென்றிருந்தார். காலரா காலத்தில் காதல், ஒரு மரணத்தை பற்றி முன்கூட்டியே சொல்லப்பட்ட கதை, சந்து பொந்துகளில் சிக்கிய இராணுவ தளபதி போன்றவை இவர் எழுதிய பிற நூல்களில் குறிப்பிடத்தகுந்தவை. உலகத்தையும் அதன் நிகழ்வுகளையும் ஏதோ லத்தீன அமெரிக்க கொண்டாட்டம் போல தனது எழுத்துக்களில் வர்ணித்திருந்தவர் மார்க்கெஸ். அவரது கதைகளிலே நிஜ வாழ்க்கையில் வரும் சம்பவங்களில் கூட கற்பனையான அதிசயங்கள் கலந்திருக்கும். கொலம்பியாவின் அரக்காடக்கா என்ற ஊரில் பிறந்த மார்கேஸ் தனது இளமை பருவத்தை தாத்தா பாட்டியுடன் வாழ்ந்திருந்தார். கொலம்பியாவில் படிப்பு முடிந்த பின்னர் தனது வாழ்நாளின் பெரும்பகுதியை அவர் வெளிநாடுகளில்தான் கழித்திருந்தார். கடந்த 30 ஆண்டு காலமாக அவர் மெக்சிகோவில் வாழ்ந்து வந்தார். நுரையீரல் மற்றும் சிறுநீரக பாதையில் ஏற்பட்ட தொற்றுக்காக சமீபத்தில் அவர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருந்தார்.
பிபிசியின் செய்திக்குறிப்பை தமிழில் தந்தவர் சாதாத். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம்போல் சந்திப்போம். அதுவரை எமது இன்றைய நிகழ்ச்சியையும் கடந்த ஒரு வார கால பிபிசி தமிழோசை நிகழ்ச்சிகளையும் bbctamil.com என்கிற எமது இணையதளத்தில் நீங்கள் கேட்கலாம். வணக்கம் நேயர்களே.